الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أبالوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما فلا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلووا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ வல்லமையும் உலகங்களையெல்லாம் படைத்து ரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழுவதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்து அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே இஅதிகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் மிகவும் பயங்கரமான வித்தியாசமான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய சுமார் 157 கோடி முஸ்லிம்கள், சுமார் 52 கோடி 52க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள், இவ்வளவு பெரிய வளத்தை கொண்டதாக முஸ்லிம் சமுதாயம் உலகத்தில் இருந்தும் கூட முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, குறிப்பாக உலகத்தின் எல்லா கவனமும் மத்திய கிழக்கு நாட்டை நோக்கி திரும்பி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக உலகத்திலே வந்த பெரும்பாலான நபிமார்கள் எந்த பிரதேசத்திலே வந்து சேர்ந்தார்களோ அப்படிப்பட்ட பலஸ்தீனை நோக்கி முஸ்லீம்களுடைய கவனம் திரும்பி இருக்கின்ற ஒரு காலகட்டம் இது. அந்த பலஸ்தீன பூமியிலே இருக்கின்ற கஸ்ஸா எனப்படக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த முக்கியமான பிரதேசத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக பயங்கரமான அட்டூழியங்களும் பயங்கரமான பிரச்சனைகளும் கட்டவழ்த்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, அந்த கஸ்ஸா மாத்திரமல்ல, அதனை சூழ இருக்கின்ற எல்லா பிரதேசங்களும் இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான பிரதேசங்கள். அது எகிப்தாக இருக்கட்டும், ஜோர்தானாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், ஏன் ஈராக்காக இருக்கட்டும், அதற்கு அப்பால் இருக்கின்ற சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான தலங்கள் இஸ்தானங்கள் இருப்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. உலகத்துக்கு வந்த பெரும்பாலான நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிக பிரபலியமான நபிமார்கள் அனைவரும் அந்த பிரதேசத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய தாவா பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த பிரதேசம் எப்படிப்பட்ட பிரதேசம் என்றால் முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான திருத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளி வாயிலாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸும் அந்த பிரதேசத்திலே தான் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள், முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மூன்று வகையான பள்ளி வாயில்களுக்கு அன்றி வேறு இடங்களுக்கு அவர்கள் யாத்திரை செல்லக்கூடாது. அதுதான் மக்கா முக்கரமாவிலே இருக்கின்ற அந்த பள்ளிவாயல், இரண்டாவது மஸ்ஜிது நபவி, மூன்றாவதாக இந்த பைத்துல் முகத்தஸ் எனப்படக்கூடிய இந்த புனிதமான பள்ளிவாயல். அருமை சகோதரர்களே, அவ்வளவு தூரத்திற்கு முஸ்லிமுடைய வாழ்க்கையோடு மிக நெருக்கமான ஒரு பள்ளிவாயல் பைத்துல் முகத்தஸ். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா எனப்படக்கூடிய அந்த பள்ளிவாயலை நோக்கித்தான் மிஅராஜிக்காக வேண்டி அழைத்து செல்லப்பட்டார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு பள்ளிவாயல் இப்போது முஸ்லீம்களுடைய கையிலே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தங்களுடைய கிபிலாவாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு வந்து சொற்ப காலமும் கூட அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தங்களுடைய முகத்தை திருப்பியவர்களாக தங்களுடைய வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாயிலும் அதனை சூழ இருக்கின்ற பிரதேசங்களும் தற்போது உலகத்தில் இருக்கின்ற மிக பயங்கரமான மனிதர்களுடைய ஆட்சியின் கீழ், அதிகாரத்தின் கீழ், கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வருவதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று 157 கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்ந்தும் கூட, சுமார் 52க்கு மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் உலகத்தில் இருந்தும் கூட, இந்த புனித தலம் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய, குறிப்பாக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுடைய சாபத்திற்கும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த கோபத்திற்கும் உட்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1917 அந்த பிரதேசத்திலே உலகத்தில் இருக்கின்ற யூதர்கள் அனைவரும் வந்து ஒரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானியா விரும்பியது. அதன் அடிப்படையிலே 1947 அவர்களுக்கென்ற ஒரு பிரதேசம் அங்கு ஒரு நாடு அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அந்த நாடு அமைத்துக் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொகை, அந்த யூதர்களுடைய தொகை வெறுமனே 500,000 இருந்தது. ஆனாலும் சகோதரர்களே, இப்போது 65 வருடங்களை கடந்திருக்கின்ற இந்த வரலாற்று காலப்பிரிவிலே அவர்கள் 5 மில்லியனையும் தாண்டிய சனத்தொகையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 1948 அந்த பிரதேசத்திலே முஸ்லீம்களிலிருந்து துரத்தப்பட்டதன் காரணமாக முஸ்லீம்கள் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இன்று உலகின் பல்வேறுபட்ட நாடுகளிலும் அகதிகளாக, தஞ்சம் புகுந்து தமக்கென்ற ஒரு இல்லிடமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் ஏற்பட்ட யுத்தங்களிலே, முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தங்களிலே, காசா மாத்திரமல்ல, மேற்கு கரை மாத்திரமல்ல, சீனாய் பாலைவனம் எனப்படக்கூடிய பிரதேசமும் இந்த யூதர்களால் பிடிக்கப்பட்டதையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஏன் இவற்றை எல்லாம் சொல்லுகிறோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற புனிதமான மனிதர்கள் வாழ்ந்த பூமி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிகப்பெரிய வரலாற்று நாயகர்கள் வாழ்ந்த பூமியிலே இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, வரலாற்றிலே முஸ்லீம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த பிரதேசத்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஷபரா ஷாத்தில்லா எனப்படக்கூடிய 2 அகதி முகாம்களுக்குள் புகுந்த எதிரிகள் அங்கிருக்கின்ற முஸ்லீம்களை படுமோசமாக கொலை செய்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் இலகுவில் வரலாற்றில் மறந்துவிட முடியாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டியது எமது கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மல்லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும், யார் முஸ்லீம்களுடைய விவகாரங்களிலே கவனம் எடுக்கவில்லையோ அவன் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒரே உடம்புக்கு ஒப்பானது. அந்த உடம்பின் எந்த ஒரு பகுதிக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த உடம்பின் ஏனைய உறுப்புகள் எல்லாம் அந்த பிரச்சனை பட்டிருக்கின்ற உடம்பின் உறுப்பிலே பங்கெடுக்கும் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பாலஸ்தீனிலே நடக்கின்ற அந்த போராட்டம் அது ஒரு பூமிக்கான போராட்டம் அல்ல, அங்கு வாழுகின்ற முஸ்லீம்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட போராட்டம் அல்ல, அது உலகத்தில் இருக்கின்ற முழு முஸ்லீம்களுடைய பூமி. முஸ்லீம்கள் ஒரு காலத்திலே அந்த பள்ளி வாயிலை நோக்கித்தான் தங்களுடைய கிபிலாவை அமைத்திருந்தார்கள். அவர்களுடைய மூதாதையர்களான எல்லா நபிமார்களும் போல அந்த பிரதேசங்களிலே தான் தங்களுடைய வழிபாடுகளை அமைத்திருந்தார்கள். எல்லா வேதங்களும் போல குர்ஆனை தவிர பெரும்பாலான வேதங்கள் எல்லாம் அந்த புனிதமான பிரதேசத்தில் தான் இறக்கப்பட்டது. அல்வாதில் முக்கத்தசி துவா, அங்குதான் துவா எனப்படக்கூடிய மிக பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்று கூட குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரிகளே, பெரியார்களே, இதனை பற்றி சிந்திப்பதும் இதனை பற்றி கவலைப்படுவதும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படையான கடமையாக, அடிப்படையான ஒரு வாஜிபாக இருக்கிறது என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த சில வாரங்களாக அந்த பிரதேசத்திலே இடம்பெறக்கூடிய இந்த மிகப்பெரிய அடாவடித்தனங்களால் சுமார் 1850 மேற்பட்ட முஸ்லீம்கள் படுமோசமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 7000 மேற்பட்ட முஸ்லீம்கள் படு காயமடைந்தவர்களாக வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி வாயில்கள், பாடசாலைகள், அதே போன்று வைத்தியசாலைகள் போன்ற மிக முக்கியமான தளங்கள் கூட தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் மீடியாக்களிலே பார்த்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த கஸ்ஸா எனப்படக்கூடிய பிரதேசம் சுமார் 400 சதுர கிலோமீட்டர்களை மாத்திரம் கொண்ட அந்த பிரதேசம், சுமார் 1.5 மில்லியன் முஸ்லீம்களை மாத்திரம் கொண்டிருக்கின்ற அந்த பிரதேசத்துக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையம் கூட குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய கவலைக்கிடமான விஷயமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இவ்வளவு முக்கியமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனை பற்றி பரஸ்பரம் பேசிக் கொள்வதும் அங்கு என்ன நடைபெறுகிறது என்று சிந்திப்பதும் எமது அடிப்படையான கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சுமார் 1300 வருஷங்களாக முஸ்லீம்களுடைய கையில் தான் பலஸ்தீனம் காணப்பட்டது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து நேரடியாக வருகை தந்து அந்த பிரதேசத்தை கைப்பற்றுகின்ற அந்த விவகாரத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு யூதர்கள் இருந்தார்கள், அங்கு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அங்கு இருந்த அந்த சுதேசிகளுக்கு, அந்த நாட்டு பிரஜைகளுக்கு அவர்கள் எந்த விதமான தொந்தரவுகளையும் அவர்கள் விளைவிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆலயங்களில் இருக்கலாம், தங்களுடைய வழிபாடுகளை சுதந்திரமாக செய்யலாம், அவர்களுக்கு யாரும் எந்த விதமான அனுமதியை, எந்த விதமான அட்டூழியங்களையும் செய்யக்கூடாது என்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, 1300 வருஷங்களாக முஸ்லீம்கள் யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் மிகவும் சகோதரத்துவ வாஞ்சையோடும் மத கிரியைகளை செய்வதற்கான அனுமதியை வழங்கிய நிலையிலும் அவர்களோடு கோ எக்ஸிஸ்டன்ஸ் எனப்படக்கூடிய அந்த சகவாழ்வை மேற்கொண்டவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பிரதேசத்திற்கு ஈலியா என்று அந்த காலத்திலே அழைக்கப்பட்ட அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸையும் ஏனைய பிரதேசங்களையும் முஸ்லீம்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தியதற்கு பின்னால் அங்கு இருந்த கவர்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுபஹானல்லாஹ், எவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் மற்ற ஏனைய இனங்களுக்கு மத சுதந்திரத்தையும் வழிபாட்டு சுதந்திரத்தையும் வழங்கியிருந்தார்கள் என்பதற்கு அந்த கடிதத்திலே அடங்கியிருந்த வாசகங்கள் மிக தெளிவான அத்தாட்சிகளாக இருக்கின்றன. அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹும் ஆமினூன அலா திமாஇஹிம் வ அவுலாதிஹிம் வ அம்வாலிஹிம் வ கனாயிஸிஹிம் லா துஹதம் வ லா துஸ்கன் வ லா யுக்ரஹூன அலா தீனிஹிம் வ லா யுபாரு அஹதும் மின்ஹும். சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கிருந்த கிறிஸ்தவர்களுக்கும் அங்கிருந்த யூதர்களுக்கும் வழங்கிய அந்த உடன்படிக்கை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் என்பது மற்றவர்களுக்கு திணிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, ஆயுதத்தினால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. அவர்கள் அந்த கடிதத்திலே சொல்லுகிறார்கள், அந்த வாக்குறுதியிலே சொல்லுகிறார்கள், நிச்சயமாக அவர்களுடைய உயிர்கள் அனைத்துக்கும் நாம் உத்தரவாதம் வழங்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏனைய மதத்தவர்கள் என்பதற்காக அவர்களை நாங்கள் கொன்று குவிக்க மாட்டோம். இது முதலாவது சொல்லப்பட்ட விஷயம். இரண்டாவது, அவர்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், அவர்களுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்போம், அவர்களுடைய தேவாலயங்கள், அவர்களுடைய சேர்ச்சுகள் அவற்றையெல்லாம் நாங்கள் பாதுகாப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சேர்ச்சுகளை நாங்கள் முற்றுமுழுதாக உடைக்க மாட்டோம் என்பது மாத்திரமல்ல,
அவற்றை நாங்கள் ஒரு சிறு அளவு கூட பாதிப்படைய செய்ய மாட்டோம். அந்த சர்ச்சுகளுக்குள், அந்த தேவாலயங்களுக்குள் சென்று முஸ்லீம்களில் எவரும் குடியிருக்க கூடாது. ஏனென்றால் அந்த மத உரிமை கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய மதத்திலிருந்து அவர்கள் வெளியேறும்படி அவர்கள் பலவந்தப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும், அவர்களிலே எவரும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உடன்படிக்கையை செய்து அவர்களுக்கான சகல பாதுகாப்பையும் வழங்கியதை இந்த இடத்திலே மனதிலே கொள்ள வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற எந்த மதத்தில் இவ்வளவு விரிவாக இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் என்பதற்காக அவர்கள் மீது அக்கிரமத்தை கட்டவழ்த்து விடலாம், அவர்களுடைய ஆலயங்களை உடைக்கலாம் என்று இஸ்லாம் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. அவர்களுக்குரிய மத உரிமை வழங்கப்பட வேண்டும், வழிபாட்டு உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாவற்றிற்கும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து இஸ்லாத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பிரதேசத்திலே முஸ்லீம்களுடைய ஆட்சி நிலவுகிறது என்றால் அந்த ஆட்சியை ஏற்று அந்த ஆட்சிக்கு கீழால் வாழக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஜிம்மிக்கள் என்று சொல்லுகிறோம். ஜிம்மிக்கள் என்றால் என்ன? இஸ்லாமிய அரசின் பூரண பாதுகாப்பை பெற்றவர்கள். அவர்களுக்கு யாராவது அநீதி இழைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா மன் தலம முஆஹிதன் அவ் இன்தகஸஹு அவ் கல்லஃபஹு ஃபௌக தாக்கத்தி அவ் அகத மின்ஹு ஷைஅன் லிகைரி தீபி நஃப்ஸின் ஃபஅன ஹஜீஜஹு யௌமல் கியாமா. ரவாஹு அபூ தாவூத். சுபஹானல்லாஹ், எவ்வளவு தூரம் இஸ்லாம் சிறுபான்மையராக இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகவும் சிறந்த சான்றாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் முஸ்லீம்களோடு உடன்படிக்கை செய்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அநியாயம் இழைக்கிறார்களோ, அல்லது அவனுடைய உரிமைகளிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை பறித்துக் கொள்கிறார்களோ, அல்லது அவனுடைய சக்திக்கு அப்பால் அவனை நிர்பந்திக்கிறார்களோ, அல்லது அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனுடைய சொத்துக்களிலிருந்து யாராவது எடுத்துக் கொள்கிறார்களோ, நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட மனிதனுக்கு எதிராக நான் நாளை மறுமையிலே வாதிடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எதிராக வாதிடப் போகிறார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் அநியாயத்தை கட்டவழ்த்து விடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக அதிகாரத்தோடு எந்த பிரதேசத்திலே ஆட்சி நடத்துகிறார்களோ அவர்களோடு பொழுதும் அங்கிருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களை துரத்தக்கூடாது, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடாது, அவர்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கு சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கிய அந்த உத்தரவாதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கனாயிசிஹிம் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கூட முஸ்லிம் படைப்பிரிவினர் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் எந்த அளவு தூரம் இந்த டொலரன்ஸ் எனப்படக்கூடிய மற்றவர்களோடு சகித்து வாழ வேண்டும் என்ற விஷயத்திலே கவனமாக இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் என்றால் அப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. உலகத்திலே முஸ்லீம்கள் எங்கெல்லாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த நேரத்திலே அவர்கள் குரல் எழுப்புவார்கள். மாத்திரமல்ல, அவர்களுடைய விசேடமான பண்பு என்னவென்றால், உலகத்திலே எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், எந்த குலத்தை எந்த நிறத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே முஸ்லிம் இருப்பான், முஸ்லிம் குரல் எழுப்புவான், முஸ்லிம் அதற்காக வேண்டி போராடுவான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து மாத்திரம் குரல் எழுப்பவன் அல்ல. அந்த வகையிலேதான் நாம் இஸ்லாத்தினுடைய நீதி கோட்பாட்டை, அந்த ஜஸ்டிஸ் சம்பந்தமான அந்த கருத்தை மிக தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவனுக்கு அநீதி இழைத்தாலும் அல்லாஹு தஆலா அந்த அநீதி இழைக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாதவனுடைய பிரார்த்தனையை எந்த விதமான திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, நாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், முஸ்லீம்களை பற்றிய ஒரு பிழையான கணிப்பீடு இருக்கிறது. அவர்கள் உலகத்திலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மற்ற சமுதாயங்களை அவர்கள் சகிக்க மாட்டார்கள், ஏனைய சமுதாயத்தவர்களுக்கு உரிமை வழங்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து இன்று உலகத்திலே குறிப்பாக முஸ்லிம்களுடைய பகிரங்கமான எதிரிகளால் பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தின் நீதி கோட்பாடு சம்பந்தமாக சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய நாட்டிலே ஏனைய சமயத்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். எனவேதான் பள்ளி வாயில்களை உடைக்கிறார்கள், அங்கிருக்கின்ற பச்சிலம் பாலகர்களை கொலை செய்கிறார்கள், அங்கிருக்கின்ற வயோதிபர்கள் என்றும் பார்க்காமல், அங்கிருக்கின்ற வைத்தியசாலைகள் என்றும் பார்க்காமல் குண்டு மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? பெண்களை பாதுகாக்க வேண்டும், யுத்தத்திலே நேரடியாக சம்பந்தப்படாத வயோதிபர்கள், சிறுவர்கள், இவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய யுத்த தர்மத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நீதி கோட்பாட்டை நாங்கள் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இஸ்லாம் என்பது கொடூரமான மார்க்கம் அல்ல. அது உலகத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக அது குரல் கொடுக்கும். நெல்சன் மண்டேலா கருப்பு இனத்தவர்களுக்காக, அந்த கருப்பு இனத்தவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே குரல் கொடுத்திருக்கலாம். அமெரிக்காவிலே இருந்த கருப்பு இனத்தவர்கள் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் முஸ்லீம்கள் அந்த இடத்திலே மௌனம் சாதிக்க முடியாது. தங்களுடைய இனத்துக்கு மாத்திரம் நீதியை கொடுப்பவர்கள் அல்ல. இஸ்லாத்தின் நீதி கோட்பாடு என்பது, இஸ்லாத்தின் நியாய கோட்பாடு என்பது உலகத்தில் இருக்கின்ற சகல மக்களுக்கும் பொதுவானது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாத ஒருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் அல்லாதவருடைய தரப்பில் தான் நியாயம் இருக்கிறது என்றால் அந்த நேரத்திலே உரத்த குரலில் நாங்கள் சொல்ல வேண்டும், முஸ்லிம் தவறு செய்திருக்கிறார், முஸ்லிம் அல்லாதவருடைய பக்கத்தில் தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு தடவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தைக்கு போகிறார்கள், மார்க்கெட்டுக்கு போகிறார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அவர்களுடைய, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கேடயத்தை திருடி அந்த மார்க்கெட்டிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், என்னுடைய கேடயம் தான் இப்போது விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று, திருடப்பட்ட கேடயம். எனவே ஹலீஃபாவாக இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், இப்போது தன்னுடைய பிரச்சனையை அந்த பிரதேசத்தில் இருந்த சுரை என்ற நீதிபதியிடத்திலே எடுத்துச் செல்கிறார்கள். என்னுடைய திருடப்பட்ட கேடயத்தை இந்த கிறிஸ்தவ சகோதரர் இப்போது மார்க்கெட்டிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார், எனவே எனக்கு நீதி வேண்டும் என்று ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுரை எனப்படக்கூடிய அந்த காலி இடத்திலே சென்று முறைப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே ஹலீஃபாவை கண்ட சுரை தன்னுடைய ஆசனத்தில் இருந்து அமர்ந்து வந்து அந்த இடத்திலே சென்று ஹலீஃபாவை அமரும்படி சொல்லிவிட்டு அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்த கிறிஸ்தவ சகோதரருக்கு பக்கத்திலே சென்று அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போது வழக்கு விசாரணைக்காக வண்டி வருகிறது. சுரை கேட்கிறார் ஹலீஃபாவை பார்த்து, உங்களுடைய கேடயம் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், அத்தாட்சி கேட்கிறது யாரிடத்திலே? நாட்டின் தலைவரிடத்திலே. அத்தாட்சி கிடையாது, என்னுடைய கேடயம் இதுதான் என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் சாட்சியங்களும் கிடையாது என்று சொல்ல அந்த நேரத்திலே சுரை என்ற அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். நிச்சயமாக யாருடைய கையிலே இப்போது கேடயம் இருக்கிறதோ அவர்தான் கேடயத்துக்கு சொந்தக்காரன் என்று தீர்ப்பு வழங்குகிறார். இந்த நேரத்திலே நீதிமன்றம் கலைந்து அங்கே மக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த யூதர் அங்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் சென்று அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலா நிச்சயமாக உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவருடைய தூதுவராக இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை தழுவியது மாத்திரமல்ல, நிச்சயமாக இதுதான் நபிமார்களுடைய நீதியாகவும் உலகத்திலே இருந்தது என்று அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும். ஒரு ஹலீஃபா கூட தன்னுடைய பிரச்சனைக்காக நீதிமன்றம் செல்கிறார் என்றால், தன்னுடைய பக்கத்து நியாயங்களை நியாயப்படுத்துவதற்கு தனக்கு ஆதாரம் இல்லை என்று காணுகின்ற பொழுது நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு அவர் தலை வணங்குகிறார் என்றால், இஸ்லாம் எந்த அளவு தூரம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று இந்த வல்லரசுகளுடைய தேவைக்காக, முழுக்க முழுக்கவும் வல்லரசுகளுடைய தேவைக்காக மத்திய கிழக்கிலே நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த இஸ்ரேலிய ராஜ்யம் மிகப்பெரிய அநியாயம், உலகத்திலே இருக்கின்ற நீதியாக நியாயமாக சிந்திக்கக்கூடிய அனைவரும் அது பிழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான அகதிகளாக்கப்பட்ட முஸ்லீம்களுடைய பக்கமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்திலும் மனிதாபிமானம் துளிர்த்துக் கொண்டிருக்கிறது, அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, அவர்களுக்காக வேண்டி நாம் பேச வேண்டுமே என்ற உணர்வு இருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கிறது. காசாவிலே இருக்கின்ற அஷிஃபா எனப்படக்கூடிய வைத்தியசாலையிலே முஸ்லீம் வைத்தியர்கள் மாத்திரமல்ல சகோதரர்களே, ஜெர்மனிலிருந்து பிரான்சிலிருந்து வருகை தந்த வைத்தியர்கள், கிறிஸ்தவ வைத்தியர்கள், யூத வைத்தியர்கள் கூட சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திலே மனிதாபிமானம் இன்னும் இறந்து விடவில்லை என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். பொலிவியா எனப்படக்கூடிய ஒரு நாட்டின் ஜனாதிபதி அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு சொல்லி இருக்கின்ற கருத்து இஸ்ரேல் என்பது ஒரு பயங்கரவாத நாடு என்பதாகும். அந்த பொலிவியா என்பது ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல. அப்படி இருந்தும் உலகத்திலே அல்லாஹு தஆலா மனசாட்சி உள்ளவர்களை இன்னும் வாழ வைத்திருக்கிறான் என்று நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். நீதி கோட்பாடு, உலகத்திலே நியாயம் எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் மனசாட்சி உள்ளவர்கள் இருப்பார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், கவலைப்படுவார்கள். இஸ்லாமிய நாடுகளில் இருக்கின்ற சில ஆட்சியாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்ரவேலை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலும் பிரித்தானியாவிலும் இருக்கின்ற கிறிஸ்தவ சகோதரர்கள், ஏன் யூத சகோதரர்கள் கூட அந்த நாடுகளில் இருக்கின்ற பாராளுமன்றங்களுக்கு முன்னால் சென்று தங்களுடைய கொடிகளை பிடித்துக் கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குரல் எழுப்புகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோமே, இதுதான் நீதி கோட்பாடு என்பது. இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் மாத்திரமல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் முஸ்லீம்கள் அந்த இடத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய நீதி கருத்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில்கிஸ்த் ஷுஹதா அலில்லாஹ், நீங்கள் நீதியின் பால் சான்று பகரக்கூடிய கூடியவர்களாக நீங்கள் இருங்கள், அதிலே நிலைத்திருங்கள். வலுவாலா அம் புசிக்கும், உங்களுக்கு எதிராகத்தான் அந்த நீதி பிரயோகிக்கப்பட்டாலும், உங்களுடைய பெற்றோருக்கு எதிராகத்தான் நீதி பிரயோகிக்கப்பட்டாலும், உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக நீதி பிரயோகிக்கப்பட்டாலும், நிச்சயமாக நீங்கள் நீதிக்காக வேண்டித்தான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் என்பவன் நீதியை மிகச்சரியாக உலகத்திலே, ஜஸ்டிஸை உலகத்திலே மிகச்சரியாக நிலை நிறுத்துபவன். கிறிஸ்தவர்களுடைய பக்கத்திலே ஏதாவது நாட்டிலே அவர்களுடைய போராட்டத்திலே நியாயம் இருக்கலாம், அது நியாயம் என்று சத்தமாக சொல்ல வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற பௌத்த சகோதரர்கள் எங்காவது பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த நேரத்திலே அது நிச்சயமாக முஸ்லீம்களுக்கும் கவலையை தர வேண்டும். கிறிஸ்தவ சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் பாதிக்கப்பட்டாலும் முஸ்லீம் அந்த இடத்திலே குரல் கொடுப்பவனாக இருப்பான், அவன் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திப்பவனாக இருக்க மாட்டான் என்ற உண்மையை நாங்கள் இந்த இடத்திலே விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா யாருக்கும் அநீதி இழைப்பவன் அல்ல. இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா கடுகளவாவது யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். லா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கவ்மின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையிலே இருக்கின்ற பகைமையானது, மனக்கசப்பானது உங்களை ஒரு பொழுதும் அநீதியின் பால் தூண்டாமல் இருக்கட்டும் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். உதாரணமாக எங்களுக்கும் சிங்கள சகோதரர்களுக்கும் இடையிலே ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்வோம், ஆனால் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஒரு முஸ்லீம் அநீதி இழைத்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீமுக்கு எதிராகத்தான் வழக்காட வேண்டுமே தவிர, அவர் எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர், முஸ்லீமாக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நாம் அவருக்கு பக்கபலமாக இருப்போம் என்றால், அவரை பாதுகாப்பு பேசுவோமாக இருந்தால், நிச்சயமாக நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற நீதி கோட்பாட்டுக்கு உரித்துடையவர்கள் அல்ல என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் நாம் பல வகையான நிலைப்பாடுகளை இந்த நாட்டிலே எடுக்க வேண்டியிருக்கிறது. முஸ்லீம்கள் சிறுபான்மையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த காசாவிலும் மேற்கு கரையிலும் பொதுவாக பலஸ்தீனிலும் இந்த பிரதேசங்கள் அனைத்திலும் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் கொடூரமான ஒரு கட்டத்தை அடைந்ததற்கான காரணங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவது காரணம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருப்பது. ஈமான் விஷயத்திலே மிகவும் பலஹீனர்களாக இருப்பது, இஸ்லாமிய கோட்பாடுகளை கடைபிடிப்பதிலே அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற இந்த பலஹீனம் எதிரிகளை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் இவ்வளவு தூரம் தாக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. முதலாவது ஈமானுடைய பலஹீனம், மார்க்கத்தை பின்பற்றுவதிலே இருக்கின்ற பலஹீனம், இது முதலாவது காரணம். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சனத்தொகை அதிகரித்திருக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய விஷயத்திலே அவர்கள் மிகவும் பலஹீனராக இருக்கிறார்கள். எங்களுடைய குவாண்டிட்டி அதிகரித்திருக்கிறதா, குவாலிட்டி அதிகரித்திருக்கிறதா என்று சொன்னால், நாங்கள் குவாலிட்டி வைஸ் பார்க்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் பின்னால் தான் இருக்கிறோம். 157 கோடி இருந்தாலும் கூட உலகத்திலே 1.5 கோடி பேர் மாத்திரம்தான் யூதர்களாக இருக்கிறார்கள். கடந்த 100 வருஷங்களிலே நோபல் பரிசு பெற்ற யூதர்களுடைய தொகை 60 இருக்கிறது. முஸ்லீம்கள் 3 பேர் மாத்திரம்தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கல்வித்துறையிலே, மீடியாவிலே, அரசியலிலே, பொருளாதாரத்திலே, திட்டமிடலிலே எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவற்றை துனியாவுடைய காரியமாக கருதி விட்டுவிட்டதன் காரணமாக நவீன தொழில்நுட்பம் முஸ்லீம்களுடைய கையில் கிடையாது, நவீன தொடர்பு சாதனங்களை முஸ்லீம்கள் பயன்படுத்துவது குறைவாக இருக்கிறது, இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, நாங்கள் பிரிந்தவர்களாக இருக்கிறோம். அரசியல் காரணங்களுக்காக, மார்க்க காரணங்களுக்காக, மற்றமுண்டான காரணங்களுக்காக வேண்டி பிரிந்தவர்களாக இருக்கிறோம். ஒருமித்த குரலிலே எமது பிரச்சனைகளை சர்வதேச சமூகத்திடம் முன்வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை முஸ்லிம் சமுதாயத்திலே கிடையாது. இஸ்ரேல் இவ்வளவு தூரம் அடாவடித்தனம் செய்கிறது என்றால் அதற்கான அடிப்படையான காரணங்கள் பல இருந்தாலும் எமக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவு ஒரு முக்கியமான காரணம். எனவே இந்த பிளவுகளை சரி செய்து கொள்வது எமது கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே ஒரு சிறுபான்மை நாட்டிலே இருக்கிறோம், என்ன செய்யலாம்? முதலாவது, இந்த பலஸ்தீன பிரச்சினை சம்பந்தமாக நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். எமது முஸ்லிம் உடம்பின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹு தாலாவிடத்திலே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துவா கேட்க வேண்டும். அவர்களுடைய பலஹீனங்களை நீக்கும்படி நாங்கள் துவா கேட்க வேண்டும். அவர்களுடைய எதிரியை பலஹீனப்படுத்தும்படி நாங்கள் துவாக்களிலே எமது வாசகங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இது இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. மூன்றாவது, நாம் அனைவரும் ஒரு காரியத்திலே ஈடுபட வேண்டும். அதுதான், இந்த எதிரியினுடைய பொருளாதாரத்தை பலஹீனப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எதிரி தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உலகத்தை கவ்விக்கொண்டிருக்கிறான். எனவே அவர்களுடைய பொருட்களை நாங்கள் பகிஷ்கரிப்பதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் சுமார் 2-3 வாரங்களாக உலகத்திலே இந்த யூதர்களுடைய பொருட்களை பாய்கோட் பண்ணியதன் காரணமாக சுமார் 8 பில்லியன் ரூபாய்கள் அந்த யூத அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே சகோதரர்களே, நாம் முதலாவது அவர்களுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டும். அவர்களுடைய செய்திகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம் பகிஷ்கரிப்பு என்ற ரீதியிலே உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏதாவது சட்ட ரீதியான முறையில் அவர்களுக்கு உதவிகளை அனுப்ப முடியுமாக இருந்தால் அந்த உதவிகளையும் அனுப்புவதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த இடத்திலே நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நமது நாடு கூட, நமது நாட்டின் தலைவர் கூட சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக அனுப்பியதை நாம் முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக பாராட்டுக்குரியதாக நாங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே போன்று நாம் எம்மால் முடியுமான அனைக்கும் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இந்த பலஸ்தீன பிரச்சனையின் உண்மையான விவகாரத்தை சொல்லுவதற்கு, எடுத்து சொல்வதற்கான சகல வழிகளையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படியான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பது மாத்திரமல்ல, அதே நேரம் எமது மீடியாவை பயன்படுத்த வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அதே போன்று பணக்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. பதவிகளை, உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் வகிப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பலஸ்தீனில் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறுபட்ட இடங்களிலே முஸ்லீம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மிகவும் விழிப்புணர்வோடும், கவனமாகவும், ஜாக்கிரதையாகவும், தூர நோக்கோடும் செயல்பட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே நேரம் இறுதியாக ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம்தான், உலகத்திலே முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டாலும் முஸ்லீம்கள் குரல் எழுப்பக்கூடியவர்களாகவும் அதிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தின் நீதி கோட்பாடாக இருக்கிறது. வல்ல அல்லாஹு தஆலா சமுதாயம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சர்வதேச முஸ்லீம் உம்மத்துக்கு நீ பாதுகாப்பாயாக இருப்பாயாக. முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த புனிதமான வேளையிலிருந்து நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எமது துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. முஸ்லீம் சமுதாயத்தை மாத்திரமல்ல, உலகத்திலே எந்த எந்த சமுதாயங்களுக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த அநீதிகள் இருந்த அந்த சமுதாயங்கள் அனைத்தையும் நீ விடுவிப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்துருள்வாயாக. நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற உயர்தரமான சுவர்க்கத்திலே குடியமரக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்துருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.